கண்ணியத்திற்குரிய அவையோர்களே, தாய்மார்களே, தமிழ் சமுதாயத்தினுடைய அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய அண்ணன் சீனாதான அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே நான் கலந்துகிற நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தனுடைய அருமை பிள்ளை முது ஹிதாயத் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான பணிவான நன்றியை மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இந்த இடத்திலே இன்றைக்கு பேசுவதை நான் மிகப்பெரிய பாக்கியமாகவும் மகிழ்ச்சிக்குரிய காரியமாகவும் கருதுகிறேன். ஏனென்றால் சுன்னத்துவல் ஜமாத் ஐக்கிய பேரவை என்கிற அமைப்பு, அந்த பெயரே எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு என்னுடைய சமுதாயம் இந்த கட்டமைப்பிலே இருந்து பல்வேறுபட்ட சிதறல்களுக்கு ஆளாகி இருப்பதை பார்த்து உங்களைப் போலவே நானும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஒரு விளக்கத்துக்காக சொல்வதென்று சொன்னால், நான் தலைப்புக்கு பின்னாலே வருகிறேன். நீங்கள் மிகவும் தேர்ந்தெடுத்த சொற்களாலே ஒரு அமைப்பை வைத்திருக்கிறீர்கள், சுன்னத்துவல் ஜமாத் ஐக்கிய பேரவை என்று. ஒரு விளக்கத்துக்காக சொல்வதென்று சொன்னால், ஒரே இறைவன் என்ற கொள்கை மட்டும் இஸ்லாம் அல்ல. இறைவன் ஒருவன் என்ற கொள்கையை வள்ளுவர் சொன்னார், திருமூலர் சொன்னார், வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலே அக்கினாட்டன் என்கிற ஒரு அரசன் சொன்னான், யார் யாரோ சொன்னார்கள், ஒரு அனுமானத்திலே சொன்னார்கள், அறிந்து சொன்னார்கள், உணர்ந்து கூட சொன்னார்கள் என்று சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் ஒரு நம்பிக்கை, வழிகாட்டுதல் இல்லாத நம்பிக்கை, முழுமை பெறாத நம்பிக்கை, பாதி கிணறு தாண்டுவது போன்ற ஒரு பாங்கு அது. அது குறை என்று சொல்வதற்காக நான் சொல்லவில்லை. அது எப்பொழுது நிறைவாக ஆகிறது என்று சொன்னால், லாயிலாக இல்லல்லாவுடன் முகமது ரசூலுல்லா சேர்கிற பொழுதுதான் அது இஸ்லாம் என்று ஆகிறது. இறைவன் ஒருவன் என்ற கருத்தை மட்டுமே சொல்லிக் கொண்டிருப்பதனாலே நாம் ஒரு நம்பிக்கையை, ஒரு நெறியை முழுமையாக அடைந்து விட்டோம் என்று பொருள் அல்ல. எப்பொழுது ஒரு இறை தூதரை இறுதியாக வந்த சகலாசங்களையும் சேர்த்து நாம் அவருடைய வழிகாட்டுதல்களையும் முன்மாதிரிகளை எடுத்துக்கொள்கிறோமோ, அவர்களை முன்னிறுத்தி வாழ்கிறோமோ, அப்பொழுதுதான் அந்த மார்க்கம் முழுமை பெறுகிறது. அல்லாஹ் மார்க்கத்துக்கு பெயரிட தெரியாதவனா இஸ்லாம் என்று சொன்னான்? நமக்கெல்லாம் முஸ்லீம் என்று அவர் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெயரிட்டார்கள். எனவே இந்த விஷயங்களை உள்ளடக்கியதாக ஒரு இறைவன் அவனுடைய வழியை கூட சுன்னத்தல்லா என்று திருக்குறானை ஓதியவர்கள் ஓதியிருப்பீர்கள். சுன்னத்தல்லா அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல், சுன்னத்தினுடைய நபியினுடைய சுன்னத்து அண்ணலாவுடைய வழிகாட்டுதல்கள். எனவே சுன்னத்துவல் ஜமாத் என்று சொல்லுகிற பொழுது நாம் முழு இஸ்லாத்தையும் குறிக்கிற ஒரு அழகான ஒரு வேலையை நாம் செய்கிறோம். அந்த நுட்பத்தை கவனிக்க வேண்டும். இன்றைக்கு உலக அளவிலே இருக்கிறவர்கள் எந்த நாட்டு தலைவர்களாக இருந்தாலும் கூட இஸ்லாம் என்று சொல்லுகிற பொழுது ஒவ்வொரு ஊரிலும் இருக்கிற மஹல்லா, ஒவ்வொரு ஊரிலும் இருக்கிற ஜமாத், அவற்றினுடைய ஒருங்கிணைப்பு, அவற்றினுடைய கட்டமைப்பு, அதைத்தான் சமுதாயம் என்று பார்க்கிறார்களே தவிர, சாதாரணமாக பிரிந்து குழுக்களாக இருந்து கொண்டு பிரச்சனைகளை செய்து கொண்டு நம்முடைய ஒற்றுமையை சேர்த்து கொண்டு நம்முடைய மாண்பை அழித்துக் கொண்டிருக்கிறாலே அவர்களே அல்ல. எனவே அந்த கட்டமைப்பை கட்டி காப்பாற்றுவதற்கு அடையாளமாக நீங்கள் வைத்திருக்கிற இந்த பெயரே சாட்சியாக இருக்கிறது. இது நம்முடைய இதய துடிப்பு. இதற்குள்ளே மார்க்கம் தொடர்பான சகரமும் அடங்கி விடுகிறது. சுன்னத்துவல் ஜமாத் ஐக்கிய பேரவை என்கிற இந்த அமைப்பை நாம் எந்த அளவுக்கு வலுப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு சமுதாயத்தை ஒற்றுமைப்படுத்துகிறோம் என்று பொருள். நம்முடைய இளைஞர்களுக்கு நல்ல பாதையை வழிவகுத்து கொடுக்கிறோம் என்று பொருள். அதிலும் குறிப்பாக அண்ணன் சீனாதன் அவர்களை நான் சந்தித்ததையும் அவருடைய பணிகளை பற்றி நான் ரெண்டு மூன்று வரிகளையாவது உங்களுக்கு சொல்லியாக வேண்டும். முதன் முதலாக அவர்களை திருச்சியிலே சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது. நான் அண்ணன் அண்ணே என்று அழைத்தேன். அவர் உடனே என்னை கேட்டார்கள், உங்களுக்கு வயது என்ன என்று கேட்டார்கள். இதே வக்கீல் கேட்குற மாதிரி கேட்குறாருன்னு சொல்லிட்டு நான் என் வயசை சொன்னேன். நான் உடனே அவங்க வயசை சொல்லிட்டு, நீங்கள் எனக்கு தம்பி தான், என்ன அண்ணன்னு கூப்பிடுங்க அப்படின்னாங்க. இப்போ அவங்க சொன்ன வயசு ஏன் சொல்லலைன்னு சொன்னால், பார்க்கறதுக்கு இளமையாகவும் அழகாகவும் தெரியுறாங்க, அப்படியே ரெண்டு போட்டோம், ஏன் நம்ம அந்த இமேஜை டேமேஜ் பண்ணுவானே. எனவே அப்பொழுது அவர்கள் நாங்கள் சுவையாக பேசி கொண்டிருந்தோம். சில பொதுவான காரியங்களை எல்லாம் சொன்னார்கள். சில வேலைகளை அண்ணனிட்ட கட்டளை நாம் நிறைவேற்றுவதற்கான நேரம் வரவில்லை, இன்ஷா அல்லாஹ் செய்வோம். ஆனால் அவர்களிடத்து ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், செல்வத்தை அல்லாஹ் கொடுக்குறான், செல்வத்தை அல்லாஹ் கொடுக்குறான், அந்த செல்வம் பூரா நமக்கே உரிய என்று நினைப்போமே, ஆனால் நாம் மார்க்கம் இல்லாதவர்களாக ஆகிவிடுவோம். அதை நாம் கொண்டு சேர்க்க வேண்டிய இடத்திலே சேர்க்க வேண்டும் என்பதிலே அவர்களுக்கு ஒரு தனியாக தாகம் இருக்கிறது. இன்றைக்கு அவர்கள் பன்னாட்டு வணிக விற்பனராக இருந்தாலும் கூட இஸ்லாமிய தமிழ் பண்பாட்டின் சின்னமாக விளங்குகிறார்களே, உண்மையாக அதை சந்தோஷமாக நாம் சொல்லியாக வேண்டும். இதை சொன்னாதான் நாலு இளைஞர்கள் நாளைக்கு அடுத்த நாள் சீனாதனாக உருவாகுவீங்க. நீங்கள் அதுக்காக சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. அவர்கள் எந்த மாநாட்டு மேடையிலும் சரி, எந்த சமுதாய மேடையிலும் சரி, பயப்படாமல் தன்னுடைய தொலைபேசி எண்ணை சொல்லுகிறார்கள். யார் பெரிய பிரபுகள் என்ன செய்வாங்கன்னா, அந்த எண்ணை சொல்ல மாட்டார்கள், அல்லது விசிட்டிங் கார்டு கேட்டால் கூட காரில் இருக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா நம்பரை கொடுத்துட்டு செல்லை ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க. ஆனால் இவர்கள், நான் பணம் தருகிறேன், இந்த சமுதாயத்துக்கு என்னுடைய பங்களிப்பை மகல்லா வாரியாக நான் தருகிறேன், தொடர்பு கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற ஒரே மனிதர் இவர் தான். எப்படி பாராட்டாமல் இருக்கிறது? அது நமக்கு நம்முடைய சமுதாயத்துக்கு அல்லாஹ் கொடுத்து போய் நேமத். அதில் இருக்கிற ஒரு ரகசியம் என்ன என்று சொன்னால், அண்ணலும் பெருமானார் சல்லாசனுடைய காலத்திலே பைத்துல் மால் என்ற கட்டமைப்பு சரியாக இருந்த காரணத்தினாலே பிச்சை எடுப்பவர்கள் இல்லை, பட்டினி கிடைப்பவர்கள் இல்லை, பணம் போதும் என்று சொல்கிறவர்கள் வந்தார்கள். ஜக்காத்து வாங்குவதற்கு ஆளில் என்கிற நிலைமை கூட இஸ்லாமிய வரலாற்றிலே வந்தது. எல்லாவற்றிற்கும் காரணம் பைத்துல் மால் என்ற அமைப்பு இருந்ததுனால தான். அது பட்டு போய்விட்டது, செத்து போய்விட்டது. ஜக்காத்து காசுக்கு சதக்காவுக்கு வித்தியாசம் தெரியாம சில்லறை மாத்தி வச்சுக்கிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கான் ஃபித்ரா காசை, ஒரு ஆளுக்கு முழுசாக கூட கொடுக்குற ஐடியா கூட இல்லாமல். அப்படி அந்த கடமையிலே நாம் மிகவும் பின்தங்கி இருக்கிற நிலைமையிலே இவருடைய அரிய முயற்சியினாலே முதல்ல வந்துங்க உபதேசம் எல்லாம் ரெண்டாவது தான், பசித்த வயிற்றுக்கு உணவளிக்க வேண்டும். நீங்கள் பெரிய ஞானம் எப்போ ஏறும்? அவனுக்கு பசியாக இருக்கிறவனுக்கு ஞானத்தை உபதேசித்து பயனில்லை. எனவே ஆக்கபூர்வமாக அவர்களுடைய அடிப்படையை வலுப்படுத்தி அதற்கு பிறகு கொள்கையை நிலைநாட்ட வேண்டும் முயல்கிறார்களே, இவர்களோடு சேர்ந்து பணியாற்றுகிற அவர்களுக்கும் இவர்களுக்கும் என்னுடைய துவாவையும் மகிழ்ச்சியும் உங்கள் முன்னிலையிலே தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இங்கே அல்லாஹ்வுடைய புகழை பற்றி மகருபண்ணன் அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னார்கள், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு என்று அவர்கள் பாணியிலே ஒரு விளக்கம் சொன்னார்கள். அவருடைய அனுமதியோடு அவர்களை போன்ற மிகப்பெரிய அறிஞர்கள் எழுதியுள்ள ஒரு குறிப்பை உங்களுக்கு சொல்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன். அல்ஹம்து என்ற சொல்லிலே ஐந்து எழுத்துக்கள் இருக்கின்றன. அது ஐந்து வகையான புகழை குறிக்கிறது என்று சொன்னார்கள். அல்லாஹ் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வான், அதுக்கு வேற யாருக்கும் தகுதி கிடையாது. நம்மளாம் அப்படி புகழ்ந்து கூடாது. அல்லாஹ் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வான். அல்லாஹ் நபிமார்களை புகழ்வான், அவருடைய அழகிய முன்மாதிரிகளை, நடப்புகளை, வாழ்க்கையை சொல்லி. நபிமார்கள் எல்லாரும் அல்லாஹ்வை புகழ்வார்கள், எல்லா அடியார்களும் அல்லாஹ்வை புகழ்வார்கள், அடியார்களில் சிலர் சில பேர் புகழ்வார்கள். இந்த ஐந்து வகையான புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. இப்போ அண்ணன் சொல்லி காட்டின மாதிரி அவங்ககிட்ட சில நல்லதை நான் எடுத்து சொல்ல விரும்பினேன், அதுவும் அல்லாஹ்வுக்கு தான். ஆக அப்படி அல்லாஹ்வுடைய புகழோடு தொடர்புடையவர்களாக நாம் எல்லாம் ஆகுவோமேயானால் அதைவிட நமக்கு ஒரு சிறந்த விஷயம் பாக்கியம் கிடையாது. எனவே நம்முடைய புகழினத்தும் அல்லாஹ்வுக்கு என்பதிலே மீண்டும் ஒரு உறுதியான நிலைமை அடைவோம். நான் இந்த இடத்தை ஒரு பர்க்கத்தான இடமாக கருதுகிறேன். பரக்கத் என்றவுடன் உங்களுக்கு நான் ஒரு விளக்கத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். பொதுவாக உலகத்தில் பரக்கத்னா பணம்னு மட்டும் நினைக்கிறாங்க, அல்ல. அந்த அருள் வளத்தை விளக்குவதற்கு தமிழிலே சொல்லலை என்று கூட சொல்லலாம். ஒரு சின்ன கதை, ஏன்னா அது இப்போ நம்ம ஒரே மாதிரி பேசியிருக்க முடியாததுக்காக சொல்கிறேன். ஒரு மனிதர் இறந்து விடுகிறார், தன்னுடைய குடும்பத்தை ரொம்ப ஏழ்மையான நிலைமையை விட்டுட்டு போயிடுறாரு. பையன் என்னுடைய கனவுல தாக்குனார் வர்றார், வந்து அத்தா இந்த மரத்தடியில் ஒரு 1000 நாணயங்கள் இருக்கின்றன, அதை எடுத்துக்கோங்கிறார். அந்த காலத்தில் மண்ணுக்கு கீழே உங்கள் நிலமாறது கிடச்சா அதெல்லாம் நீங்களே வச்சுக்கலாம், இப்போ தான் அரசாங்கத்துக்கு சொல்கிறோம். அப்போ அவர் மகன் கனவுலேயே கேட்குறாரு, அத்தா அந்த பணம் ஹலாலானதா, பர்க்கத்தானதா என்று கேட்கிறார். இல்லைங்கிறார், கனவு முடிஞ்சிருச்சு. கொஞ்ச நாள் கழித்து மீண்டும் கனவுல வர்றார், இன்னொரு இடத்த சொல்கிறார், அவங்க வயலில் இருக்கிற இடத்த, அந்த மரத்தடியில் ஒரு 100 காசு இருக்குது, போய் எடுத்துக்கோங்கிறார். பறக்கத்தானதா, இல்லைங்கிறார். அப்போ வேணாம் விட்டுருவார். மீண்டும் கனவு காணுகிறார், ஒரு இடத்துல 3 காசு தான் அப்பா இருக்கு, போய் எடுத்துக்கோங்கிறாங்க. பறக்கத்தானதா, ஆமாம். உடனே அவர் போகிறாரு, அங்கே காசு இருக்கு. அந்த 3 நாணயத்தை எடுத்துகிட்டு வந்து மனைவி கிட்ட தான் கேட்குறார், என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறார். கேட்குற பொழுது அந்த அம்மா சொல்கிறாங்க, நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நாட்கள் போல் ஆகிவிட்டன, எனவே 1 நாணயத்துக்கு மீன் வாங்குங்கள், 1 நாணயத்துக்கு அரிசி பருப்பு வாங்குங்கள், 1 நாணயத்துக்கு மற்ற தேவையான பொருளை வாங்குங்கள், இன்றைக்கு ஒரு நாளாவது நல்ல உணவு சாப்பிடுவோமேனு சொல்கிறாங்க. அவர் அதை கொண்டு கொடுத்து ஒரு 3 மீன் வாங்கிட்டு வர்றார். வீட்டில் வந்து அந்த அம்மா அறுக்கிறாங்க, அறுத்தால் ஒவ்வொரு மீனிலிருந்தும் ஆணி முத்துக்கள் வெளிப்படுகின்றன. அந்த ஆணி முத்துக்களை எடுத்து அம்மையார் கணவர்கிட்ட கொடுக்க அவருக்கு ஒன்றும் புரியல. அது பல பலன்னு அழகாக இருக்கிறத பார்த்த உடனே ஏதோ விலை மதிப்பு இல்லாத பொருள்னு தெரிகிறது, தவிர வேற எதுவும் தெரியல. கிழக்கிற காக்கா கிட்ட கொடுத்தோம்னு சொன்னாக்க வைரத்துக்கு என்ன மதிப்பு, முத்துக்கு என்ன மதிப்பு சொல்லுவாங்க. நம்ம கிட்ட கொடுத்தா அழகா இருக்குன்னு பார்த்துக்கிட்டு வேற என்ன செய்ய முடியும், அவருக்கு மதிப்பு தெரியவில்லை உண்மையிலேயே. உடனே அவர் கடை வீதிக்கு போய் இது மாதிரி பொருள்கள் விற்கிற இடத்துல போய் கொடுத்து இதை வச்சுக்கிட்டு அது காசு கொடுங்களேன்னு கேட்குறாரு. அவர் அதை வாங்கி அதிர்ச்சியடைந்து அதிர்ச்சியோடு பார்த்து விட்டு மேலும் கீழும் பார்த்து விட்டு உனக்கு ஏதுன்னு கேட்குறாரு. அதெல்லாம் சொல்ல மாட்டேங்குது, என்னது இதுக்கு ஒரு பணம் கொடுங்கிறாரு. இந்த முத்துக்களை வாங்குவதற்கு இந்த ஊரில் இல்லை இந்த நாட்டிலேயே ஆள் கிடையாது, அவ்வளோ விலை மதிப்புள்ள முத்து நீ நேராக அரசன்ட்ட போய் கொண்டு கொடுக்குறார். நான் அரசன்ட்ட கொண்டு கொடுக்குறார். அரசன் பார்த்தார் இது பெரிய விலை மதிப்புள்ள முத்து, நான் அதுக்குரிய விலையை நியாயமாக கொடுத்து விடுவேன், ஆனால் உங்களுக்கு இது எப்படி கிடைத்தது நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார். உடனே அவர் தன்னுடைய ஏழ்மையை, தன்னுடைய கனவை, தன்னுடைய ஆன்மீகத்தை, தன்னுடைய மனைவி சொன்னதை கடைக்கு போனால் எல்லாம் ஒப்புகிறார். உடனே அவர் சொன்னார், தொகையையும் கொடுத்தார், இவ்வளவு பெரிய பக்திமானான நீங்கள் என்னுடைய நண்பராக இருக்க வேண்டும், என்னுடைய சகோதரனாக இருக்க வேண்டும் என்று ஏற்றுக்கொண்டார். ஆக அருள் வளம் என்பது எல்லாம் என்னென்னமோ சேர்ந்து வருது. பொருள் மட்டுமா வந்தது, இப்பொழுது ஒரு பெரிய தொடர்பு வருகிறது, பக்தி உலகம் சேர்ந்து கொள்ளுகிறார்கள். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். பர்க்கத் என்பது அது பெரும்பாலான மக்கள் நினைப்பது போல வெறும் பணம் மட்டும் அல்ல. எனவே எல்லா பல்வேறு வகையான அருள் வளங்கள் இங்கே இருந்து உலகமெல்லாம் பரவி கொண்டிருக்கிறது, நம்முடைய தாய்நாட்டுக்கெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் நினைக்கிற பொழுது நிச்சயமாக எந்த விதமான ஐயப்பாட்டுக்கு இடமில்லாமல் அரபு மண் வளமானது, பர்க்கத்தானது. அதிலே நம்முடைய இந்த ஈட்டிஏ அஸ்கான் குரூப் ஆஃப் நிறுவனத்தினுடைய இந்த இடத்தையும் கூட நாம் எந்தெந்தும் பர்க்கத்தானாகவே காண்கிறேன் என்கிற கருத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் அடுத்த விஷயத்துக்கு வருகிறேன். இப்பொழுது எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்தார்கள், நம்பிக்கையும் நடப்பும் என்று. நம்பிக்கை என்பது ஒரு மனிதன் எதை வேணும் நினைக்கலாம். இறைவனை நம்புவது மட்டுமல்ல, ஒருவரை நல்லவர் நம்புவோம், ஒருவரை தீயவர் நம்புவோம், நாம் அதையெல்லாம் விட்டுருவோம். மார்க்க அடிப்படையிலான நம்பிக்கைகளும் அதன் தொடர்பான நடப்புகளையும் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர நான் ஆசைப்படுகிறேன். எந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய நம்பிக்கைகள் உள்ளத்திலே பதிகிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அல்லாஹ் ஏதேனும் சிறப்புகளை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பான் அவர்களுடைய தகுதிகளுக்கு ஏற்ப. இந்த கோடையிலே இவ்வளவுதான் தண்ணீர் பிடிக்கும், ஒரு குடத்தில் நிறைய தண்ணி பிடிக்கும். அதுபோல தகுதிகளுக்கு ஏற்ப, நம்முடைய நம்பிக்கையுடைய வலிமைகளுக்கு ஏற்ப நன்மைகள் வெளிப்படும் என்பதற்காக ஒரு 4-5 சம்பவங்களை கதைகளைப் போல, ஆனால் உண்மை வரலாற்றிலிருந்து உங்களுடைய கவனத்துக்கு எதுவும் தெரியாதுன்னெலாம் கிடையாது. நீங்கள் நிச்சயமாக அதாவது செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் என்கிற அந்த செல்வத்தை இங்கே நிறைய பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இங்கே அறிஞர்கள் வந்திருக்கிறார்கள், கவிஞர்கள் வந்திருக்கிறார்கள், மேதைகள் வந்திருக்கிறார்கள், தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த பட்டியலாக நான் சேர மாட்டேன். நான் சாதாரண உழைப்பாளி, தம்பி முதுவை இதாயத்து மாதிரி நான் ஒரு உழைப்பாளி. உண்மையை சொல்ல போனால் படிப்பேன், எழுதுவேன், இடையில ஏதோ வாய்ப்பு கிடைக்கிற பொழுது உங்களை சந்தித்து மகிழ்கிற சந்தோஷத்துக்காக நல்லாரை காண்போதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்போதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்போதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்போதும் நன்றே என்றார்களே, அதுக்காக வரப்போது பேசுகிறேன் பேச்சாளர் சொல்லிக்கொள்ள முடியாது. அந்த அடிப்படையிலே மார்க்க மாண்புகள் எப்படி உடைய உள்ளத்திலே வேலை செய்கின்றன என்கிற என்பதற்காக சில செய்திகளை சொல்லுகிறேன். மகான் நூறு என்று ஒரு பெரியவர் இருந்தார். ஆற்றிலே காசு கொடுத்து பயணம் செய்கிறார், படகுல போயிட்டு இருக்கார். அப்பொழுது ஜாடிகள் ஒரு மூலையில் நிற்கின்றன. இதெல்லாம் என்ன ஜாடின்னு கேட்கிறார். இந்த படகோட்டி சொன்னான், இவையெல்லாம் மது ஜாடிகள், மன்னருடைய உபயோகத்துக்காக கொண்டு சொல்லணும்னு அவர் கோபம் வருது. ஒரு முஸ்லீம் என்கிற முறையிலே தீமையை கையாலே தடுக்க வேண்டும், நாவாலே தடுக்க வேண்டும், மனதாலாவது தீமையை நினைக்க வேண்டும் என்றால் அவருக்கு கோபம் வந்துடுது. மது குடிக்கக்கூடாது என்று இருக்க ஒரு முஸ்லீம் அரசன் எப்படி குடிக்கலாம் என்று நினைத்து அந்த ஜாடியை தூக்கி ஆற்றிலே வீசினார். ஒன்றும் ரெண்டு வீசினார், மூணு வீசினார், நிறுத்திக்கிட்டார். இன்னும் நிறைய ஜாடி இருக்குது, வீசல. அதுக்கப்புறம் ஏயா வீசின, அப்புறம் ஏன் வீசினா அவர் அமைதியாகிட்டார், வீசு வந்து நிறுத்தி கொண்டார். இருந்தாலும் அரசனுடைய பொருளை வீணாக்கி வந்த காரணத்தினாலே அரசனிடத்திலே அவர் ஒப்படைக்கப்படுகிறார் விசாரணைக்கு. ஏயா வீசின கேட்டார், உங்களுக்கு தெரியாதா அல்லாஹ் மதுவை ஹராமாக்கி இருக்கிறான், குடிக்கக்கூடாது, அதை ஜாடி கணக்கிலே குடிப்பது உனக்கு அழகாக நான் நினைத்தேன், கோபம் வந்து எடுத்து ஆற்றிலே எரிந்தேன், தடுக்க கையாலே தடுக்க வேண்டும் நினைத்து ஆற்றிலே எரிந்தேன், பிறகு ஏன் நிறுத்திக்கிட்டீங்க? பெருமை வந்துருச்சு, மனதிலே பெருமை வந்து விட்டது. அரசனையே எதிர்த்து நாம் போராடக்கூடிய அளவுக்கு நமக்கு வீரம் இருக்கிறது, ஆற்றல் இருக்குது என்று ஒரு விதமான பெருமை வந்தது. பெருமை இருந்தால் சொர்க்கத்துக்கு போக மாட்டோம் என்ற பயம் வந்தது. நான் நிறுத்தி கொண்டேன் என்று சொன்னார். ஆக இந்த நம்பிக்கை, மார்க்க நம்பிக்கை ஒரு இடத்துல எப்படி பொருந்துகிறது, எப்படி அமைகிறது என்று பாருங்கள். இன்னும் ஒரு விஷயம், நம்பிக்கை தான் வாழ்க்கை. நான் ஈமான் என்ற சொல்லுக்கு மெய் நம்பிக்கை என்று தமிழிலே மொழிபெயர்த்தேன். அதாவது நம்ம ஈமான் என்றால் இறை நம்பிக்கைங்கிறோம். அதை விட என்ன சிறப்பாக என்ன சொல்லலாம்னு யோசித்த பொழுது மெய் நம்பிக்கை. ஏனென்றால் சத்தியமானவன் இறைவன் ஒருவன் தான். மற்றது இறைவன் நம்புகிறார்கள், அவருடைய நம்பிக்கையை குறைத்து பேசுவதோ விமர்சிப்பதோ நமக்கு வேண்டிய வேலை இல்லை. அப்பொழுது நம்முடைய ஈமானுக்கு இணையாக தமிழில் சொல்வதான ஒரு முயற்சியாக மெய் நம்பிக்கை என்று சொன்னோம். மெய்யான இறைவன் ஒருவன். எனவே அந்த இறைவனை நம்புகிற பொழுது உள்ள விளைவுகள் வேறு, அப்படி அல்லாமல் இருக்கிற பொழுது உள்ள நம்பிக்கைகளை வேறு. அதை நம்ம பேச வேண்டியதில்லை. ஆனால் நன்னம்பிக்கை அதை விட மேலான நிலைமை மெய் நம்பிக்கை. இப்போ நபிகள் நாயகம் சொல்லவாசம் அவர்களுக்கு முதல் முதலிலே இறைவன் வகி அனுப்புகிறான். அவள் அதற்கு முன்னே அல்லாவை பற்றி ஒரு நம்பிக்கை, ஒரு கான்செப்ட் இருந்திருக்குமே தவிர தெளிவு இருந்திருக்கும் என்று சொல்ல முடியாது. பக்தி இருந்தது, பின்னாலே நமக்கெல்லாம் போதித்தார்கள் அந்த புலமையெல்லாம் இருந்திருக்குமா சொல்ல முடியாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை சந்தித்ததே கிடையாது. வேதம் வருமா தெரியாது அவர்களுக்கு. அவர் ஒரு மிகச்சிறந்த நல்ல வணிகராக மனிதராக ஒரு எந்த அப்பொழுதுக்கும் இல்லாத ஒருவராக இருந்து கொடுக்குற நிலைமையிலே அவருடைய பக்தியும் பொருட்டா அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் வகி அனுப்புறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை யார் பார்த்தா பயப்பட மாட்டாங்க. முத பார்த்தா யாருக்குமே அச்சமும் நடுக்கும் வரும். அவர்கள் அதை வெளியிலே மூன்றாவது ஒரு மனிதனிடத்திலே சொல்வதற்கும் மனம் இல்லை. நமக்கு நீங்கள் நல்லா எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும், மிக நெருக்கடியான துன்பம் வந்தால் நாம் நம்முடைய முதலில் நம்முடைய மனைவி இடத்துல தான் பகிர்ந்துக்குவோம். நினச்சி பாருங்கள், அவங்கள விட சிறந்த நண்பன் யார், தோழன் தோழமை யார். நான் சொன்ன விளையாட்டு இருக்கும், ஆனால் உண்மையை தான் சொல்லுகிறேன். இன்றைக்கி நான் காலையில் எழுந்திரிச்ச உடனே மனைவி கிட்ட கேட்டேன், நான் இரவு நல்லா தூங்கினா அப்படின்னு கேட்டேன். அவங்க திருப்பி கேட்கலாம், ஐயா தூங்கினது நீ, கொரட்டை வேற விட்ட, என்னையா சஜஷன் கேட்குற சொல்லலாம். ஆனால் அப்படி சொல்லவில்லை, நீங்கள் நன்றாக தூங்கினீர்கள் என்று சொன்னார்கள். ஏனென்றால் விழித்தாலும் இடையிலே முடிச்சு நம்மளை கவனிச்சுக்குவாங்க. எனக்கு சில அசௌகரியங்கள் உண்டு, அதன் காரணமாக நான் தூங்கியதை உறுதிப்படுத்திக் கொள்ள விரும்பினேன், வேற ஒன்றும் இல்லை. அப்போது அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான ஒரு அல்லவா மனைவி, அவங்க என்ன செய்கிறாங்க, உலகத்தில் யார்கிட்டையும் சொல்லாமல் கதீஜா அம்மையார் அவர்களிடத்திலே போய் இப்படி இப்படி நடந்தது, எனக்கு பைத்தியம் படுத்தி விடுமோ அல்லது எனக்கு வேறு எதுவும் சிரமம் ஏற்பட்டு விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று சொன்னார்கள். அப்பொழுது அம்மையார் அவர்கள் சொன்னார்கள், அஞ்சாதீர்கள், கவலைப்படாதீர்கள், நீங்கள் உண்மையானவர், மக்களுக்கு உதவி செய்கிறவர், வழிபோக்குகளை உபசரிக்கிறவர் என்று 10 குணங்களை பட்டியலிடுகிறார்கள். இவ்வளவும் இருக்கிற பொழுது உங்களை எப்படி இறைவன் கைவிடுவான், இது நல்ல செய்திதான் என்று சொல்லுகிறார்கள். பிறகு பல்வேறு முகாந்தங்களின் மூலமாக அவர்கள் இறைவனுடைய நபி என்று ஊர்ஜிதமாகிறது. ஆக இந்த நம்பிக்கை அவருடைய இறை தூதனுங்கிற நடப்புக்கு கொண்டு வந்தது. அவர்கள் அவநம்பிக்கை ஊட்டி இருந்தால் அது அவர்களுக்கு இன்னும் ஒரு தளர்ச்சியை, முன்னேற்ற பாதையில் ஒரு தடைக்கல்லாக இருந்திருக்கும். எனவே நல்ல சொற்கள், நல்ல நம்பிக்கை, அதுவும் இறைவனை நோக்கிய பாதையிலே என்கிற பொழுது நமக்கு ஒரு முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் என்பதற்காக அந்த சம்பவத்தை நான் எதுவும் உங்களுக்கு தெரியாத சொல்ல போறதில்ல, தெரிந்ததை ஒரு குவித்து தொகுத்து சொல்கிற ஒரு ஆர்வத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி தாத்தூர் ரிகா என்கிற போருக்கு போய்விட்டு நபிகள் நாயகம் அவர்கள் திரும்பி வருகிறார்கள். ஒரு மரத்தடியில் சலாசம் வரும்பொழுது மரத்தடியில் படுத்திருக்கிறார்கள். வாழ் கிடையாது, தனியாக ஒதுங்கி போய் படுத்துமே, தோழர்களையெல்லாம் விட்டு விலகி படுத்திருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு காட்டரம்பி வருகிறான், கையிலே வாழ் இருக்கிறது, எழுப்பி விட்டு மிரட்டி உன்னை நான் கொல்லப்போகிறேன், உன்னை யார் காப்பாற்றுவாள் என்று கேட்கிறார்கள். யாராக இருந்தாலும் உலகத்தில் மனிதர்கள் கத்துவார்கள், அலறுவார்கள், ஐயோ காப்பாதிய, பயந்து போனால் நீ தான் என்ன ஒன்றும் செய்யாதுன்னு கேட்பாங்க. இது உலகத்தில் உள்ளது. ஆனால் இறை நம்பிக்கையினுடைய சின்னமாக, இறை நம்பிக்கையினுடைய உச்சமாக, உட்பொருள் இது என உணர்ந்த ஞானத்தின் அடையாளமாக, உலகத்துக்கெல்லாம் இறை நம்பிக்கை நிலைநாட்ட வந்த மிகப்பெரிய ஞான வீரராக இருந்த காரணத்தினாலே அவர்கள் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல், சுணக்கமும் இல்லாமல் அல்லாஹ் என்று சொன்னார்கள். சொன்னது ஒரு சொல் தான். அப்பொழுது எதிரினுடைய உடம்பு ஆடுகிறது, கையிலே வைத்திருக்கிற கவாள் நழுவுகிறது, கீழே விடுகிறது. இதை அப்துல் கபூர் அவர்கள் கூட பாடியிருக்கிறார் அவருடைய பாணியிலே. நான் அதை ஒரு கவிதையாக எழுதும்போது, வாழ்முனையால் குன்றொழிக்க வந்தவனே நடுநடுங்க, ஆழ்வீரம் காட்டியவர் அல்லாவின் திருப்பெயரால். எந்த பெயரை சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய பெயரை சொன்னார்கள். எப்படிப்பட்ட வீரத்தை காட்டினார்கள்? ஆழ்வீரம் காட்டினார்கள். ஆழ்வீரம்னா அவங்களுடைய சொந்த வீரம் இல்லை, சகலவிதமான ஆளுமைகளையும் உள்ளடக்கிய அந்த வீரத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய பெயரை சொன்னார்கள். வாழை கீழே போட்டாங்க. இந்த ஒரு சொல் நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை ஒரு சொல்லாக வீரத்தோடு வெளிப்படுத்தின உடனே என்ன நடக்கிறது? எதிரி பலவீனமாகி விடுகிறான், அவனுடைய கையிலே இருந்த வாள் கீழே விழுந்து விடுகிறது. இந்த நம்பிக்கையும் இந்த நடப்பையும் நினைத்து பாருங்கள். அந்த உயரத்துக்கு போவதற்கு நாமெல்லாம் ஆசைப்படலாம் அல்லவா? அது ஒன்றும் தவறு கிடையாது. நான் அவனுடைய வாழை கீழே போட்டுடுறான். அதை எடுத்துக்கொண்டு இவள் கேட்கிறார்கள், நான் இப்பொழுது உன்னை கொல்லப் போகிறேன், உன்னை யார் காப்பாற்றினா? நீங்கள் தான் காப்பாற்றணும்னு சொன்னான். ஆனால் சராசரி மனிதனவன் இல்லை, உன்னை காப்பாற்றவும் அல்லாவே போதுமான என்று சொன்னாள். உலக வரலாற்றிலே இதற்கு இணையான ஒரு அழகான வீர அரக்கருணை என்று, அதாவது சிவல்ரியஸ் நைட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அதாவது வீரம் சார்ந்த அந்த அறப்பண்பு, அறவீரம் எங்கேயுமே பார்க்க முடியாது. அண்ணலிமாரத்திலே அந்த நம்பிக்கை, அது மட்டுமில்லை அழகான பண்பாடு ஒரு முன்மாதிரி வந்தது. அடுத்தார் போல தாயிஃப் நகரத்திலே அவர்கள் பட்ட துன்பங்களை எல்லாம் நம்ம ஆயிரம் தடவை கேட்டிருப்போம். காயல் பட்டினத்தில் நடந்த மாநாட்டு தாயிஃப் நகரத்து வீதியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் திரும்ப திரும்ப பல்வேறு நூல்களிலும் படிக்கிறோம், பாட்டாலும் கேட்கிறோம். கேட்கிறப்பெல்லாம் அவருடைய உள்ளம் உருகிறது. ஆனால் அப்போ வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உட்பட எல்லாம் மலக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மக்களை அழித்து விடவா, இந்த நகரத்தை புரட்டி போட்டு விடவா என்னெல்லாம் கேட்குறாங்க. இல்லை, அவர்கள் இல்லை என்றாலும் அவருடைய மக்கள் நேர்வழிக்கு வருவார்கள் என்று நம்பினார்கள், பொறுத்தார்கள். என்ன நடந்தது? மக்கா வெற்றிக்கு பிறகு மொத்த தாயிஃப் நகரமும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது. அன்று நம்பினார்கள், அது நடந்தது. சதாவதானி செய்து தம்பி பால் அவர்கள் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, கல்லால் அடித்திருகால் காயமுறை செய்த கூடும், பொல்லா புலையருக்கும் புத்தி தர கையேந்தி, அல்லாஹ் திருச்சமுக ஆனதுவா கெட்டு வந்த நல்லார் உமைப்போல நானிலத்தில் உண்டேயோ, நாதநபி நாயகமே நானிலத்தில் உண்டேயோ என்றார்கள். அவர்களுடைய நம்பிக்கை, எவ்வளவு பெரிய கொடியவனும் கூட மனம் மாறுவான், நிலை மாறும், நம்முடைய வழிக்கு வருவான் என்று நினைத்தார்களே, நினைத்தார்கள். அல்லாஹ் கபூல் செய்தான், நடப்பு மாறியது. இஸ்லாத்தினுடைய வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயமே எழுதப்பட்டது. ஆனால் உடனே அடித்து வந்தால் என்ன நடந்திருக்க போகிறது? எனவே இந்த நம்பிக்கையுடைய வலிமையை நாம் அங்கேயும் பார்க்கிறோம். இன்னொரு விஷயம், இது ஏதோ வரலாற்றிலே மட்டும்தான் நடக்கணும் கிடையாது, நடப்பு உலகத்தில் நடந்த சில சபை செய்திகளையும் உங்களுக்கு நான் சொல்லுவேன். முன்னதாக ஒன்று, நாம் எல்லாம் அறிந்த பெண் ஞானிதான் ராபியத்துல் பசரியா அவர்கள். ஏழ்மையிலே பிறந்து அடிமையாக இருந்து உணவுக்கு கஷ்டப்பட்டு, சொல்வதற்கு ஒன்றுமே கிடையாது. அவர்களை பற்றி சொன்னால் ஒரு சிறந்த செய்தியை சொன்னால் எல்லாமே புரிஞ்சு போயிடும். அவர்களுடைய முசல்லாவிலே கஃன் ஆடை பக்கத்தில் கிடக்கும். அவர்கள் தொழுகிற முசல்லாவிலே நமக்கு மவுத்து உண்டு என்று ஒவ்வொரு நேரமும் நினைக்கிறவர்கள் அதற்கான ஆடையை ஆயத்தப்படுத்தி பக்கத்திலேயே வைத்திருந்தார்கள். ஆனால் பக்தியே எந்த குறையும் கிடையாது. ஒரே ஒரு துவா தான் கேட்பாங்களாம், இறைவா மறுமையில் உன்னை சந்திக்கிற பாக்கியம் கொடு, வேற ஒன்றும் கேட்கறது கிடையாது. சொர்க்கத்தை உன்னுடைய அன்பர்களுக்கு கொடுத்து விடு, நரகத்தை நீ தண்டிக்க நினைக்கிற பாவிகளுக்கு கொடுத்து விடு, நான் கேட்பதெல்லாம் ரப்பே உன்னுடைய சந்திப்பு தான், நாளைக்கு அல்லாஹ் சந்திப்போங்கள். அவ்வளோ 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 ஆசை, எவ்வளவு பேணுதலான பெண்மணி. அவங்க சொன்னாங்க, ஆண்கள் தான் தீமையை அதிகம் செய்கிறாங்கன்னு. நானே இறைவன் சொல்லிக்கிட்டவங்களாம் யார்? ஆம்பளை தான். எந்த பெண்ணாவது சொல்லியிருக்காங்களான்னு கேட்டாங்க. நமக்கெல்லாம் வெட்கம் வர்ற மாதிரி வரலாற்றை பாருங்க சொன்னாங்க. நாங்கள் மிகவும் உண்மைதான் இல்லை, நம்முடைய இஸ்லாமிய மார்க்க வரலாற்றை கூட பார்த்தா பெண்களுடைய தாய்மார்களுடைய ஒத்துழைப்பினாலே, உதவியினாலே, பக்தியினாலே நாமெல்லாம் தடித்திருக்கிறோம், செழித்திருக்கிறோம் என்று சொன்னால் தவறு கிடையாது. நாம் தொழுவாட்டியும் அவங்க தொழுவாங்க, நம்ம துவா காக்காட்டி அவங்க கேட்பாங்க. சரி, ராபியத்துல் பசரியா அவங்க தொழுகிற நேரத்தில் தான் முகத்தை பற்றி பயமே கிடையாது அவங்களுக்கு, தன்னுடைய கஃபனாடையை எடுத்து பக்கத்திலே வச்சுருந்தாங்க. இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுங்க? அவருடைய வீட்டுக்கு ஒரு நாள் நோன்பு நேரத்தில் மாலையில் அவங்க நோன்பு திறக்கிற நேரத்துக்கு முன்னே 9 பேர் வர்றாங்க சொல்லி வச்ச மாதிரி, எல்லாம் சலாம் சொல்கிறாங்க. அவங்க ஞான உபதேசம் செய்கிறவங்க யாரும் வருவாங்க போவாங்க வாங்க இருங்கங்கிறாங்க. அவர்களெல்லாம் சொன்னார்கள், அம்மா நாங்கள் 9 பேரும் நோன்பாளிகள், நாங்கள் 9 பேர் நோன்பாளிகள், ஹலாலான உணவை கொண்டு நோன்பு திறப்பதற்காக, எங்கே போனாலும் சோறு கிடைக்கும் அதுவல்ல பிரச்சனை, ஹலாலானதாக பவித்திரமானதாக இருக்கிறதற்காக உங்கள் வீட்டுக்கு வந்தாங்கிறாங்க. அவர்களுடைய வீட்டின் இருப்பு 2 ரொட்டி, அது அம்மையாருக்காக தயாரிக்கப்பட்டது. அந்த நேரம் பார்த்து ஒரு வெளியில் இரவலர் கேட்கிறார், நான் பசியாக இருக்கிறேன், அல்லாவுக்காக யாராவது எனக்கு உணவளிக்க முடியுமான்னு கேட்குறாங்க. உடனே வேலைக்கார பெண்மணியை பார்க்குறாங்க, அந்த ரெண்டு ரொட்டியை கொடுத்துருன்றாங்க. இப்போ வந்தவங்களுக்கெல்லாம் என்ன யோசனைனா, நம்மை கவனிக்காமல் நமக்காக இது செய்யாமல் அங்கே கவனிக்கிறாங்களே என்ன செய்ய போகிறார்களோங்கிற ஒரு எண்ணம் வரதா, மனிதனுடைய குணம் அதெல்லாம். இப்படி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். நோன்பு திறக்கிற நேரத்துக்கு இடையில யாரோ ஒரு அந்த தெருவில் இருக்கிற அம்மையார் மீது மிகுந்த மரியாதை வைத்திருக்கிற ஒரு பெண்மணி ஒரு சீமாட்டி ஒரு அன்பளிப்பாக ஒரு மூடிய பாத்திரத்தில் ஒரு பொருள்களை கொடுத்து விடுறாங்க. என்னன்னு கேட்குறாங்க, எங்கள் எஜமானி அம்மாள் உங்களுக்கு இது அன்பளிப்பாக கொடுத்து சொன்னாங்க. அந்த துணியை எடுத்தாங்க, ஒரு ரொட்டி இருந்தது, எண்ணி பார்த்தாங்க, மூடினாங்க, இது எனக்குரியதெல்லாம் எடுத்துகிட்டு போன்ட்டாங்க. அவங்க என்ன செய்ய முடியும், வேலைக்காரங்க சொல்கிறதானே கேட்க முடியும். அதே வேலைக்கார பெண்மணி அதே எஜமானியின் வீட்டுக்கு போய்ட்டு மீண்டும் வந்தாங்க. மீண்டும் அங்கே அம்மா அவங்க கொடுக்க சொன்னாங்கன்னு சொன்னாங்க. அம்மையார் ராபியத்துல் பஸ்ரி அவங்க மீண்டும் அதை எண்ணி பார்க்குறாங்க. சரி எனக்கு தான் அது வச்சுட்டு போங்கன்னாங்க, போயிட்டாங்க. இங்கே முன்னாலே உட்கார்ந்து இந்த 9 ஆண்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. ரெண்டு தடவையும் வந்த ஒரே பெண்மணி தான், ரெண்டு தடவையும் அதே பாத்திரம் தான் இருந்தது. ரெண்டு தடவையும் எண்ணி பார்த்தீங்க, முதலில் ஏன் வேண்டாம் என்று சொன்னீர்கள், இப்பொழுது ஏன் ஏற்றுக்கொண்டீர்கள்னு கேட்டாங்க. உடனே ரபியத்துல் பசரியா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே ரெண்டு ரொட்டியை கொடுத்தேன், என்னிடம் இருந்தது அவ்வளவுதான். அவனுக்கு திருப்பி செய்ய வேண்டும் என்றால் 20 ரொட்டியை கொடுக்கணும். ஏன்னா 1:10 நன்மைகள் உண்டு என்று திருக்குறள் ஆயத்து. முதத்த ரெண்டி பார்த்தப்ப 18 இருந்தது, அதனால என்னுடைய இது அல்லன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னாங்க. ரெண்டாவது தடவை 20 இருந்தது, அது அல்லாஹ்வுடைய நாட்டம் எப்படி வந்ததுன்னு தெரியாது எனக்கு. அந்த மாதிரி மேலே ரெண்டு வச்சிருக்கலாம் மரியாதைக்கா. 20 இருக்கும், அது இறைவன் புறத்தில் இருந்து வந்தது என்று நான் விளங்கிக் கொண்டதனாலே நான் ஏற்றுக்கொண்டேன் என்றார்கள். அது நம்பிக்கை, இது நடப்பு. ஒரு சுவிட்சை போட்டால் உடனே விளக்கு எரிஞ்சா எவ்வளோ மகிழ்ச்சியா இருக்குது, போட்டாட்டு எரியாட்டி போனால் எவ்வளோ பிரச்சனையா இருக்கு. ஆக இறைவனுக்கும் இந்த அம்மையாருக்கும் இருந்த தொடர்பு என்பது எப்படிப்பட்ட ஒரு ஹாட்லைன் கனெக்ஷன் மாதிரி பாருங்க, எந்த இடைவெளியுமே கிடையாது. அவர்களுக்கு எது வேண்டுமோ, எந்த நிலையில எப்படி இருக்க வேண்டும் விரும்புகிறார்களோ, என்ன தேவையோ அல்லாஹ் அதை கொடுத்தான். எனவே அந்த நம்பிக்கையை நாம் நம்முடைய கவனத்தில் எடுத்துக்கொள்வோம். இப்படி நாமும் நன்மைகள் செய்தால் நமக்கு நடப்பு வரும், நிச்சயமாக திரும்ப வரும். தர்ம சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தர்மத்தினால் பொருள் குறைந்து விடாது, தாழ்மையினால் உயர்வு குறைந்து விடாது, மன்னிப்பதனால் சிறப்பு குறைந்து விடாதுன்னு சொன்னாங்க. நான் ஒரு மிகையாள புகழ்றதுக்காக சொல்ல, ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். அண்ணன் அவங்க வந்து பைத்துல் மாலுக்கு பணம் கொடுத்தா குறைஞ்சிரும்னு நினச்சா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களா, கல்வி பணிக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களா? இந்த ஹதீஸ் தான் வேலை செய்து நினைக்கிறேன் நான். தர்மத்தினால் பொருள் குறையாதுன்னு நாம் நம்புவோமையானால் ஈமான் உள்ளவர்கள், நம்பிக்கை உள்ளவர்கள், நாட்டுக்கு உலகத்துக்கு நல்லது செய்கிறவர்கள். ஐயோ பணமே கையை விட்டு போகிறதே, கொடுத்தா வராது என்று நாம் இறுக்கமாக கஞ்சனாக மாறுவோமையானால் நமக்கும் மார்க்கத்துக்கும் நமக்கும் இறை நம்பிக்கைக்கும் நமக்கும் இறைவன் செய்கிற கருணைக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி ஆயிரும். எனவே இவர்கள் ஒன்றை செய்தார்கள், அதற்கு 10 கூலியை உடனே காட்டக்கூடிய அளவுக்கு அவர்கள் பக்தியினுடைய தரத்திலே உயர்ந்தவர்களாக இருந்தார்கள். இதெல்லாம் இதுவரைக்கும் நான் சொன்னதெல்லாம் வரலாற்றில் உள்ள செய்திங்க. இப்போ ஒரு 50 முன்னே நடந்த வரலாற்று ஆதாரம் உள்ள பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். நம்மை போன்றவர்கள் தானே அவங்களாம். ஒரு மார்க் அறிஞர் அவரை பாகிஸ்தான் அரசாங்கம் தூக்கில் போடணும் முடிவு பண்ணிட்டான், நாளும் குறிச்சிட்டான், நாளை காலையில் தூக்கில் போடணும். உடனே இந்த அம்மா என்ன செய்வாங்க, ஒரு ஆலிமுடைய மனைவி என்ன பெரிய பலசாலியாக இருக்க போகிறாங்களா, இரவெல்லாம் தொழுதார்கள், எத்தனை ரெக்கா தொழுதாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது, 100, 200, 500 தொழுதுகிட்டே இருந்தாங்க. ஒரு நேரத்தில் மாறுதலுக்காக திருக்குறளை எடுத்து ஓதத்துக்கு அப்படி எடுத்து விரிக்கிறாங்க. அவங்க கண்ணில் பட்ட முதல் ஆயத்து அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீம், இதோ அல்லாஹ்வுடைய உதவி உங்களுடைய அருகிலே இருக்கிறதுன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. நம்ம கணவர் பொழைச்சி போகிறான்னு மறுநாள் காலையில் பிள்ளைங்களை அழைச்சிக்கிட்டு பள்ளிக்கு விடுறதுக்காக அழைச்சிட்டு போகிறாங்க. வால் போஸ்டரில் பேப்பரில் தொங்குது, இன்ன அறிஞர் விடுதலை அப்படின்னு. அப்போது இந்த நம்பிக்கை நடக்குது, நடப்புக்கு வருது. இது வரலாற்று காலத்திலிருந்து நாம் சொல்லிட்டு வந்தாலும் கூட இதுதான் இஸ்லாத்தை செழிக்க செய்கிறது. யாரெல்லாம் இப்படி நம்பிக்கை கொள்கிறார்களோ, யாருடைய உள்ளத்திலெல்லாம் இந்த மாதிரி உணர்வுகள் போடப்படுகின்றதோ அவர்களெல்லாம் ஈமான் கொண்டு விடுகிறார்கள். ஒருவன் கற்பதனாலே ஈமானதுன்னு சொல்ல முடியாது. சொல்ல போனால் நம்மை விட மெக்கானிக்கலாக இஸ்லாத்தை படித்த அறிவாளிகள் உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய நோக்கம்லாம் வேற, ஒரு PhD வாங்கவோ, விமர்சனம் செய்யவோ, குறை சொல்லவோ, அழிக்கவோ, என்னமோ தொட்டத்துக்காக படிப்பாங்க. அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் யூதர்கள் நிச்சயமாக அரபு மொழியும் தெரிந்தவர்களாக நம்மை விட படித்தவர்களாக தெரிந்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் முஸ்லீம்கள் அல்லர். அவருடைய நோக்கம் வேற. அவர்களுக்கு உணர்தல் கிடையாது. நாம் குறைவாக படித்திருப்போம், குறைவாக அறிந்திருப்போம், ஆனால் பற்றுறுதியிலே விட்டு கொடுக்க மாட்டோம். செல்லராசனை பற்றி குறை சொன்னாலோ, இறைவனை பற்றி விமர்சனம் செய்தாலோ, மார்க்கத்தை பற்றி விமர்சனங்கள் செய்தாலோ நாம் விட்டு கொடுக்க மாட்டோம். அதாவது நம்முடைய நரம்பெல்லாம் இரும்பாகி நனவெல்லாம் உணர்வாகி எப்படிப்பட்ட நிலைமைக்கு ஆளோம் என்று நமக்கே தெரியாது. அப்போ நாம் அறிவாளியா என்பது பிரச்சனை அல்ல. நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையிலே கொண்டிருக்கிற உறுதித்தன்மை இருக்கிறதே, அது அல்லாஹ்வுடைய உதவியை நமக்கு பெற்றுத்தரும். அதுக்கு நிறைய உதாரணங்களை நீங்க நிச்சயமாக பார்த்திருப்பீர்கள். இன்னொரு நிகழ்ச்சி, எவ்வளவு எளிய மனிதர்களையும் தூய்மையான நம்பிக்கையோடு இருப்பார்களானால் உயர்த்துங்கிறதுக்கு உங்களுக்கு தெரிந்த செய்திதான். முறவர்கள் நகர பரிவாரணத்துக்கு போகிறார்கள். அப்ப இரவுல தாயும் மகளும் பேசிக்கிறாங்க, தண்ணி ஊத்துமா பாலில், நாளைக்கு கூட கொஞ்சம் காசு கிடைக்குங்கிறாங்க. உமரவருடைய உத்தரவு பாலில் தண்ணீர் கலக்கக்கூடாது, உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இல்லை, உமர் வந்து பார்த்துக்கிட்டா இருக்க போறாரு. நல்ல கேள்வி தான். ஒவ்வொரு வீட்லையும் உமரா பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஆனால் அந்த பெண்மணி சொன்னாங்க, இல்லை அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான்ல. என்னங்க இதை அவர் கேட்டுகிட்டே இருந்தார், அந்த வீட்டெல்லாம் குறிச்சிக்கிட்டாரு. அப்போ என்ன ஆயிடுது, அந்த நேர்மையான பற்றுறுதி மிக்க நன்னம்பிக்கை மிக்க அந்த பெண்மணி உமருடைய மருமகள் ஆகுறாங்க. எவ்வளோ பெரிய இடம் பாருங்க. அவரே உமர் காலத்தில் அந்த இன்னொரு சம்பவம், காட்டுக்கு போகிறாங்க, ஒருத்தர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு, அவர் சம்பளத்துக்கு வேலை பார்க்குறாரு, எஜமானன்ற முதலாளி விட்டு ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறார். கேட்குறார், இஸ்லாத்தினுடைய கருத்துக்கள் இங்கெல்லாம் ஊடுருவி இருக்குமா இருக்காதா, இந்த மனிதனுடைய உள்ளத்திலே அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கோமே அப்படின்னு அவங்க அரசருங்கிற முறையில். ஆனால் அரசர்னா யாரும் தெரியாது, மீடியா இல்லாத காலம், யாரை பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க அரபிகள். இவர் கேட்குறாரு, அப்பா ஒரு ஆடு கொடுவேன், காசு கொடுத்துட்றேன். இல்லைங்க, இந்த இதுக்கு நான் உரியவன் அல்ல, நான் அடிமை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இதுக்கு உரியவன் எங்கள் எஜமானர் ஊரில் இருக்கார். நீ காசு வாங்கிக்க இத்தனை ஆயிரம் ஆட்டில் ஒன்று காணம்னா அவருக்கு தெரியா போகுது, நரி பிடிச்சிட்டு போய் ஏதோ சொல்லுவேங்கிறாரு. அதெல்லாம் சொல்லலாம், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவருக்கு எவ்வளவு குறிப்பாக இருந்தது, இஸ்லாம் நன்றாகத்தான் பரவி கொண்டிருக்கிறது. உண்மையிலே சொல்ல போனால் முதல்ல சிந்தனை மாற்றம் வர வேண்டும், நம்முடைய உள்ளங்களிலே ஊறுவ வேண்டும். அதுக்கு பிறகு அது நடைமுறைப்படுத்தப்படுகிற பொழுது அது மிக சுவையாகவும் மிக பயனுள்ளதாகவும் மிக தூய்மையானதாகவும் எடுத்துக்காட்டாகவும் யாராலும் வெல்ல முடியாத இடத்துக்கு நம்மளை இட்டு செல்வதாகவும் அது உயர்த்தி கொண்டே இருக்கும். நம்முடைய நன்னம்பிக்கைகள் சாதாரணமானவை அல்ல, அதனாலே ஏற்படக்கூடிய நடப்புகள் சாதாரணமானவையாக நினைக்கவே கூடாது. எனவே இங்கே நம்பிக்கை என்பது இன்னும் சொல்ல போனால் ரகசியமான விஷயங்களை, சொர்க்கத்தை பார்க்காமல் நம்புகிறோம், நரகத்தை பார்க்காமல் நம்புகிறோம், அல்லாஹ்வை பார்க்காமல் நம்புகிறோம். இவ்வளவு நம்பிக்கையும் யார் எப்படி வந்ததுன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்தி உலகம் பார்த்ததனாலே வந்தது. நீ நன்றாக நினைத்து பாருங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கவில்லை என்று சொன்னால் மக்களுடைய உள்ளத்திலே இந்த நம்பிக்கைகளை உறுதியாக ஏற்படுத்த முடியாது. அவர்களுடைய திருக்குரானாகவே வாழ்ந்தார்களே, நடந்தார்களே, வாக்கிங் குரான், வாக்கிங் என்சைக்ளோபீடியா என்று சொல்வது போல இருந்தார்களே, அந்த உயர்ந்த தன்மையின் காரணமாக அவரை கொண்டு எதை வேண்டுமானாலும் நம்பலாம் என்று தலைமைக்கு ஒரு உதாரணமாக இருந்தார்கள். அவர்கள் மீது வைத்த நம்பிக்கையை அல்லாஹ் கிட்ட அப்படியே அப்கிரேட் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். இவர் பொய் சொல்ல மாட்டார், இவர் இறைவன் இருக்கிறான் என்றால் அது செய்தி வரும், இருப்பான். சொர்க்கம் இருக்கிறது என்றால் இருக்கும், நரகம் இருக்கிறது என்றால் இருக்கும். இதுவல்லவா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பெற வேண்டிய ஒரு சகோதர மனிதர்களுக்கிடையிலே நாம் நடந்து கொள்ள வேண்டிய விதம். ஆக அப்படிப்பட்ட அந்த மாமனிதர் தான் மறைவான ரகசியங்களை, கண்ணுக்கு முன்னால் இருக்கிற விஷயங்களை போல நம்மை நம்ப வைத்தார், நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த பக்தி தான் இப்படிதான் சொல்லிக்கொண்டு வருகிற விஷயங்களிலெல்லாம் நம்பிக்கைகள் நடப்புகளாக மாறிக்கொண்டு வருகின்றன. ஒரு அருமையான சம்பவத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். அலியார் ரலி அல்லாஹன் அவர்கள் ஒரு நாள் நகரத்துக்கு திரும்பி கொண்டிருக்கிறார். அப்படி வந்து கொண்டிருக்கிற பொழுது மாலை மகரிபு நேரம் வந்து விடுகிறது, தொழுது விடுவோமே நினைக்கிறார். மற்ற நேரங்களாக இருந்தால் கொஞ்சம் முன்ன பின்ன தொழலாம், அசரு இஷா, மகரிபு உடனே தொழ வேண்டும் என்று ஒரு தவிப்பும் துடிப்பும் அவருக்கு வருகிறது. உடனே அவர்கள் என்ன செய்கிறார்கள், குதிரையை விட்டு இறங்குகிறார்கள். ரொம்ப அருமையான வரலாற்று சார்ந்துள்ள ஒரு அருமையான நிகழ்ச்சி உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். குதிரையை விட்டு இறங்கின உடனே தயமம் செய்து கொண்டு தொழலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஒரு சந்தேகம் வருகிறது, விட்டு விட்டால் தொழுகை ஒன்று குதிரை எங்கேயாவது போனால் தேடி பிடிக்கணுமே, எப்படி பிடிக்கிறதுன்னு நினைச்சிருக்கும் பொழுது அந்த வழிப்போக்கார் ஒருவர் வருகிறார். அந்த வழியில் அவர் முஸ்லீமா இல்லையா என்ற குறிப்பு அந்த நூலிலே இல்லை. அப்போ அவர் சொல்கிறார், ஒரு 5 திரகம் தருகிறேன், இந்த குதையை பிடித்து கொண்டு நில், நான் தொழுத பிறகு இந்த குதிரை பயணத்தை தொடர்கிறேன் என்கிறார். அவர் பார்க்கிறார், நம்முடைய வழிப்பயணத்திலே ஒரு சிறிது நேரம் நின்று இந்த குதிரையை பிடித்து கொண்டிருப்பதனாலே ஒரு 5 திரகம் கிடைக்கும் என்றால் ஏன் அதை வேண்டாம் என்று சொல்வானே என்று அதை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறார். அலியார் அலியல்லாஹு அவர்கள் தொழுகிறார்கள். அவர் தொழுவதை இவர் அதிசயமாக பார்க்கிறார். மெய் உருகிறது, மேனி உருகுகிறது, உள்ளம் உருகுகிறது. அவர் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர் மாதிரியே தெரியலை. அவருடைய தொழுகையினுடைய மேன்மை பற்றி நிச்சயமாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த இடத்துல நான் நினைவுபடுத்துகிறேன், ஒரு போரிலே ஆயுதம் ஒன்று பாய்ந்து விடுகிறது. இது ரெண்டு பேர் சேர்ந்த இடத்த கூட எடுக்க முடியல. அப்போல்லாம் இந்த ரத்தம் வர்றது வந்தால் ஒழுமுறைங்கிற சட்டம் வராத காலம். இப்போ உடனே அவங்க சொல்கிறாங்க, நான் ஒழிச்சுக்கிட்டு தொழுகிறேன், மெய்மருந்து தொழுகும்போது அந்த கத்தியை ஈட்டி எடுங்க வந்துடும் சொல்கிறாங்க. வந்தது வரலாறு. அந்த அளவுக்கு உடம்பாலும் உள்ளத்தாலும் உருக உருக தொழக்கூடியவர்கள். அப்படி தொழுகிறத இவன் அதிசயமா பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இந்த குதையை பிடிச்சுக்கிட்டேன், இப்படிமா ஒருத்தர் அல்லாஹ் தொழுவாங்க, நமக்கு எல்லாம் தெரியலையே பார்த்துருவான். சைத்தான் வந்தான், நேராக வந்தான், உள்ளத்தை ஒரு கெட்ட எண்ணத்தை போடினான். ஏப்பா, அவர் தொழுதுட்டு உனக்கு கொடுத்தா 5 காசு கொடுக்க போறாரு, இந்த குதிரையே கடத்திட்டு போனா 500 காசு கிடைக்குமே ஐயா, அவர் கழிச்சு குதிரையை தேடத்தோட நீ கால தூரம் போயிடலாமேங்கிற எண்ணத்தை ஏற்படுத்த உடனே குதிரை மேலே ஏறி கிளப்பிட்டான், போயிட்டான். இவர் தொழுதார், சலாம் கொடுத்தார், துவா கேட்டார், பார்த்தா குதிரையும் காணும் ஆலையும் காணும். மெல்ல சிரித்து கொண்டார். அவர் நம்பினார், அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான். அது பாலைவனம், அத்துவான பாலைவனம், திசை தெரியாது, ஊருக்கு போவதற்கு வாகனம் வேணும், ஆனால் பக்கத்தில் தான் நகரம். சரி, அல்லாஹ் தவக்கல் தலல்லா என்று சொல்லிக்கொண்டு நகரத்துக்கு வந்து விட்டார். குதிரைக்கு ஒரு குணம் உண்டுங்க, அதுக்கு ஸ்மெல்லாம் தெரியும், எஜமான யாருன்னு தெரியும், எந்த டைரக்ஷனில் போகிறோம்னு தெரியும். அது ஒரு அறிவுள்ள பிராணி. அதை சைத்தான் அதை அந்த விவாதத்தை அவனுக்கு சொல்லலை. இவர் வீட்டுக்கு வந்தால் இவருக்கு முன்னால் குதிரை வந்து நிற்கிது. ஆனால் ஒரு வித்தியாசம், சேணம் இல்லை, அங்கவடி இல்லை, அதில் இருக்கிற மற்ற விஷயங்களெல்லாம் இல்லை, மொட்டையாக நிற்கிது, லகான் இல்லை. சரி, இதை புரிஞ்சுக்கிட்டார், இது இல்லாமலும் குதிரையை ஓட்ட முடியாது என்று தன்னுடைய அடிமையை அழைத்து, இந்தாப்பா கையில் இருக்கிறது 5 திரகம்தான், இதை கொடுத்துக்க, இதெல்லாம் வாங்கிட்டு வா, நாளை காலையில் பயணத்துக்கு குதிரைக்கிறேன் வேணுங்கிறார். அவர் போனார், கொஞ்ச நேரத்தில் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தார், கொஞ்ச நேரத்தில் வாங்கிட்டு வந்தார். பார்த்த உடனே இது எங்கே இந்த குதிரையில் மாட்டே இருந்தால் அதே செய்தி, லகான் அதே அங்கபடி, அதே சேனம், அதே முகப்படம் எல்லாம் இருக்குது. ஏப்பா என்ன போனவொடனே எவ்வளோக்கு வாங்கினேன், 5 திரகத்துக்கு தாங்க வாங்கினேன். அப்படியா, இதை விற்ற ஆள் இன்னென்ன அடையாளம் உள்ளவனாக இருந்தான், என்ன கரெக்டாக சொல்லுங்க, அவன் தாங்க, அவனிடம்தான் குதிரையை ஒப்படைத்திருந்தேன், அவன் தான் உன்னிடத்தை விற்றிருக்கிறான், அவன் மட்டும் சற்று பொறுமையாக இருந்திருப்பானே, ஆனால் இந்த 5 திரகங்களும் அவனுக்கு ஹலாலாக கிடைத்திருக்கும். அவன் ஷைத்தான் மாதிரி அவசரப்பட்டான், அவனுக்கு விதிக்கப்பட்டது 5 திரகம் தான், அது ஹராம் ஆகிவிட்டது என்று அவர்கள் சொல்வார்கள். ஆக நன்னம்பிக்கையாளர்களுக்கு எந்த விஷயத்திலுமே வீண் போவது கிடையாது. ஒன்று இழப்பு போல தெரியும், அதெல்லாம் இழப்பு கிடையாது. நான் ஒருத்தர் எழுதுனேன் அந்த காலத்தில், இறைவனை நினைக்க செய்கிற இன்னல் எனினும் இன்புறுவேன், துன்பமாக இருந்தால் கூட ரப்பே உன்னுடைய ஞாபகத்தை ஏற்படுத்தும் ஏனால் எனக்கு அதை விட சந்தோஷம் எழுதுனேன். எவ்வளோ எழுதிக்கிட்டு இருந்தாலும் இல்லா, உங்களுடைய துவாவை பெற்றுக்கொள்ள, உங்களுடைய சந்திப்பை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு சந்தர்ப்பமாக இதை கருதி சில செய்திகளை பகிர்ந்து கொடுன். நிச்சயமாக தெரியும் நீங்கள் எல்லாம் மிகப்பெரிய படிப்பாளிகள், அறிவாளிகள், செவிச்செல்வம் பெற்றவர்கள், இந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு பழசு. நான் ஒரு புதிய கோணத்தில் கொஞ்சம் சொன்னேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் பெரிதாக செய்து விடவில்லை. ஆனால் ஒரு மகிழ்ச்சி என்னவென்று சொன்னால், நாடு கடந்து மொழி கடந்து இவ்வளோ தூரம் தொலைவில் இருந்தாலும் கூட நம்முடைய வேர்களை மறந்து விடாமல் அல்லாஹ் கொடுத்த வெற்றியை ஒரு சேகரமாக நிலைநாட்டி காலங்கள் கடந்தாலும் கூட நின்று தாக்குப்பிடித்து ஒரு வரலாறு படைக்கக்கூடிய விதத்தில் நீங்கள்லாம் வாழ்ந்து வருகிறீர்களே, அது குறித்து நான் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஈட்டிஏ நிறுவனம் இன்றைக்கு 1000,000,000 பயன்படுகிற ஒரு அமைப்பாக இருப்பது குறித்து நான் ஒரு தமிழ் முஸ்லீம் என்கிற முறையிலே மிகவும் பூரிப்படைகிறேன். இந்த நிறுவனம் ஆள் போல தழைக்கவும், அருகு போல் இன்னும் இன்னும் வேறுபடவும், பால் போல பல பேருக்கு பயன்படவும், நாடுவோருக்கு இன்னும் பற்பல பரக்கத்துகளை கொடுக்கவும், அறிஞர்கள் எழுதுகின்ற நூல் போல சிறப்பிடத்தை பெறவும் நான் மனநிறைவோடும் மகிழ்ச்சியோடும் துவா செய்து இந்த அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை கூறி என்னுடைய சிறிய உரையை நான் நிறைவு செய்து கொள்கின்றேன். அல்லாஹ் ஜல்லஷானு தாலா உங்களுக்கு எல்லா விதமான அருள் வளங்களையும் இரண்டு உலகிலும் அளிப்பவனாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.
from tamilislamicmedia.com.